டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேயர்களே, உங்களில் சிலர் நிகழ்ச்சி தெளிவு குறித்து எழுதுகிறீர்கள், நன்றி கூறுகிறோம். ஒலிபரப்பு தெளிவை குறித்து எங்களுக்கு எழுதி அனுப்ப அதற்கென்று எங்களிடம் ஒரு படிவம் இருக்கிறது. உங்கள் பகுதியில் நிகழ்ச்சி தெளிவாக இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, நீதிமொழிகள் புத்தகத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு அநேக சத்தியங்களை நாட்களிலே கற்றுத்தருகிறார். இவ்வாறு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை நாம் குறித்து வைத்து கீழ்ப்படியும் பொழுது நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரே சீராக வளர்ச்சியடைய அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இன்று நீதிமொழிகள் 24 அதிகாரம் 17 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 24:17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் கழிகூறாதிருப்பதாக. நீங்கள் அதிகம் விரும்பாத ஒரு நபர் தன் வாழ்க்கையிலே நஷ்டப்பட்டு போய்விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் என்ன சொல்வீர்கள், அல்லது அவரை பற்றி என்ன நினைப்பீர்கள்? இது அவனுக்கு தேவைதான். எனக்கு இப்பொழுதுதான் மகிழ்ச்சியாயிருக்கிறது என்று சொல்வீர்கள் இல்லையா? ஒருவேளை வெளியே சொல்லாவிட்டாலும் மனதிலே மகிழ்ந்து கொண்டு அவ்வாறு நீங்கள் சொல்லிக் கொள்வீர்கள். அப்படித்தானே? இல்லை, நானெல்லாம் அப்படிப்பட்டவன் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் கூறலாம். மனித இயற்கை சுபாவம் இதுதானே. ஆனால் வேதம் சொல்கிறது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. ஏன்? இதனால் என்ன நடந்துவிடும்? அடுத்த வசனத்தை பாருங்கள், நீதிமொழிகள் 24:18. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும், அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். உங்களுக்கு சத்துருவானவர்கள் விழும்பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டீர்களானால் தேவன் அதை பார்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை விலக்கி விடுவார். ஏனென்றால் அவர் உங்களுடைய நடக்கையை பார்த்து உங்களை வெறுப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருந்தும் எதிராளியின் வீழ்ச்சியினாலே மனமகிழ்வீர்கள் என்றால் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். எனவே அவர் உங்கள் நிமித்தம் அவனிடத்தில் நின்று தமது கோபத்தை நீக்கிவிடுவார். ஆகவே இது நிமித்தம் நாம் எதிராளிகளின் வீழ்ச்சியிலே மகிழ்ச்சி கொள்ளாதிருப்போமாக. நீதிமொழிகள் 24:19. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. நீங்கள் இந்த வசனத்தை இப்பொழுதுதானே கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம் என்று நினைக்கலாம். இந்த 24:ன் முதலாம் வசனம் இதே கருத்துடையது. எனவே உங்களுக்கு அவ்வாறு தோன்றலாம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஒரு காரியம் மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறதென்றால் அது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உவமைகள் அதேபோல அவருடைய அற்புதங்களிலே சில சுவிசேஷ புத்தகங்களிலே மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? உதாரணமாக இயேசு 5000 பேரை போஷித்த அற்புதம் 4 சுவிசேஷங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த அற்புதத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அதுபோல நீதிமொழிகளின் புத்தகத்திலேயும் சில முக்கியமான சத்தியங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றன. அது முக்கியம் என்பதனாலேயே அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 24:23. பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சணியம் நல்லதல்ல. இது இன்றைய நாட்களுக்கு மிகவும் அவசியமான நீதிமொழி. நியாயம் வழங்கும் பொழுது பாரபட்சம் காட்டக்கூடாது என்று இங்கே ஞானி கூறுகிறார். அனுதன வாழ்க்கையிலே இதை ஒவ்வொருவரும் நாம் கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு அலுவலகத்திலே நீங்கள் பணி செய்தாலும் ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரருக்கு ஒரு நியாயம் என்று வழங்காதிருங்கள். பாரபட்சம் பார்க்காதிருங்கள். எல்லாருக்கும் சமமான நியாய தீர்ப்பு வழங்க வேண்டும். நீதிமொழிகள் 24:24. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாயிருக்கிறாய் என்று சொல்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். இந்த அநேகர் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களை பார்த்து நீங்கள் நீதிமான் என்கிறார்கள். மற்றவர்களை கடிந்து கொள்ள தைரியம் இல்லாமலும் அவர்கள் துன்மார்க்கமாய் சென்றாலும் நியாயமான வழிகளிலே செல்கிறதாக புகழ்கிறார்கள். சிலர் கண்டிக்க வேண்டியவர்கள், புகழ் பாடுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் சபைக்குள்ளும் சமுதாயத்திற்குள்ளேயும் பார்க்கலாம். நீதிமொழிகள் 24:29. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. இதுவும் பழிவாங்குவதை பற்றியே சொல்கிறது. நாம் இதை குறித்து முன்பு தியானித்தது நினைவிலே இருக்கலாம். ரோமர் 12:19 பவுல் கூறுகிற காரியமும் இதுதான். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீதிமொழிகள் 24:33-34 பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தருத்திரம் வழிபோக்கரை போலும், உன் வறுமை ஆயுதமணிந்தவனை போலும் வரும். இந்த இளம் வாலிபன் ஞானமாகிய கல்லூரியிலே பயின்று வெகு சீக்கிரத்திலே பட்டத்தை பெறப்போகிறான். அவன் அநேக சிறந்த காரியங்களை, ஞானத்தை கற்றுக்கொண்டாலும் அவன் சோம்பேறியாக இருந்தான் என்றால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அவன் படித்ததை சுறுசுறுப்பாக வாழ்க்கையிலே பயன்படுத்தினால்தான் வாழ்க்கையிலே அவன் முன்னேற்றம் அடைய முடியும். இல்லையென்றால் தருத்திரமே அவனை தேடி வரும். தொடர்ந்து நீதிமொழிகள் 25 சில வசனங்களை பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே காணப்படுகிற நீதிமொழிகளும் சாலமோன் ஞானி எழுதியவைதான். ஆனாலும் எசேக்கியா ராஜாவின் மனுஷர் இதை தொகுத்து தந்திருக்கிறார்கள். வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 25:2. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர் தெளிதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 கூறின காரியமே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு கூறினார். அதேபோல அப்போஸ்தலனாய் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுதும் 2 தீமோத்தேயு 2:15, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று கூறியிருக்கிறார். நாம் காரியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நமக்கு தேவன் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி காட்டவில்லை. அவர் ஒருவேளை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டியிருப்பார் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்பது ஒரு சந்தேகமான காரியம்தான். அவை நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. இதை தேவன் ஏசாயா 55:9 தெளிவாக கூறியிருக்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆனாலும் தேவன் நமக்கு சில காரியங்களை வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது கற்றுக் கொடுக்கிறார். எனவே நாம் வேதத்தை கற்று தியானிக்க வேண்டும், அதை ஆராய வேண்டும். அது மிகவும் அவசியம். அதன் மூலமாக வேதத்தில் உள்ள இயேசுவை நாம் தரிசிக்க முடியும். நீதிமொழிகள் 25:3, வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. நம்முடைய மேல் அதிகாரிகள் செய்வதை ஒருவேளை நம்மால் சில வேளைகளிலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் நிர்வாகத்து நிமித்தம் சரியாகவே செய்வார்கள். நமக்கு நிர்வாகத்தில் எல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதுபோல தேவனுடைய வழிகளையும் அறிய முடியாது. அவர் நம்மை நடத்தி செல்லும் வழி ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு நம்முடைய இரட்சகரை தெரியும். ஆகவே அவர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகவே செய்வார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 25:4-5. வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். அருமையானவர்களே, ஒரு தீமையான ஆலோசகரை ஒருவன் உடையவனாயிருந்தால் அவனைப் போல துர்பாக்கியசாலி இவ்வுலகத்திலே வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். இந்த துஷ்டர் தவறான ஆலோசனை கொடுத்து அவர்களை பாவத்திற்கும் அநேக நஷ்டத்திற்குள்ளும் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துஷ்டர்கள் இல்லாததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மனிதர்கள் கையிலிருந்து நீங்கள் தப்பி காக்கப்படும்படியாக கர்த்தரிடம் அதிகமாய் ஜெபியுங்கள். இவர்கள் மற்றவர்களை வாழ்க்கையின் தவறான திசைக்கு அழைத்துச் செல்கிறவர்கள். அதன் முடிவு மரணமே. இதற்கிடையில் இந்த துஷ்ட ஆலோசகர்கள் பெரிய பதவியில் இருக்கிறவர்களுக்கு அமைந்துவிட்டார்கள் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இந்த தீய ஆலோசகரின் தூண்டுதலினாலே உயர் அதிகாரிகள் எடுக்கும் முடிவு அநேக பணியாளர்களை, பொதுமக்களை பாதிக்கும் முடிவாயிருக்கும். எனவேதான் ஞானி ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, நல்ல ஆலோசகரை வை என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 25:6-7. ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. இந்த மிகச்சிறந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையின் மூலமாக விளக்குகிறார். இயேசுவின் நாட்களிலே வாழ்ந்த யூத மத தலைவர்கள் இந்த நீதிமொழிகளுக்கு செவிசாய்க்காமல் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே இயேசு அவர்களை பார்த்து இந்த சத்தியத்தை சொன்னார். இயேசு ஒரு விருந்திற்கு சென்றார். அப்பொழுது அந்த விருந்திற்கு வந்தவர்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு முதன்மையான இடத்தை பிடிக்க போராடி கொண்டிருந்தார்கள். இயேசு அமைதியாக நின்று கொண்டிருந்தார். பின்னர் அங்கே இருந்தவர்களை பார்த்து விளக்கம் கூறினார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த விளக்கத்தை லூக்கா 14:8-11 வரை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு முண்டி அடித்துக் கொண்டு முன்னாலே வர விரும்புகிறவர்கள் உலக வியாபாரத்திலோ உலக காரியங்களிலோ இவ்வாறு இருப்பார்கள் என்றால் பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று ஆவிக்குரிய காரியங்களிலேயும் ஊழியத்திலே காணப்படுகிற போட்டி பொறாமைகளை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் தேவ ராஜ்யத்தை கட்டப்போகிறார்களா அல்லது தங்கள் சொந்த ராஜ்யங்களை கட்ட பிரயாசப்படுகிறார்களா என்று தெரிகிறதில்லை. நீதிமொழிகள் 25:8 வழக்காட பதட்டமாய்ப் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நாம் ஒரு காரியத்தை பதட்டமாய் செய்யக்கூடாது, அதை ஆழமாக யோசித்து நிதானமாகவே செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறியதொரு உவமை இதற்கு சரியாக பொருந்துகிறது. லூக்கா 14:31-32 பாருங்கள். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே என்று இயேசு கூறியிருக்கிற ஊமையிலிருந்து அருமையான விளக்கத்தை இந்த நீதிமொழிக்கு நாம் பெற்றுக் கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யோசியா ராஜாவின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் இதற்கு மிகவும் சிறப்பான எடுத்துக்காட்டாயிருக்கிறது. இந்த அரசன் ஒரு சிறந்த அரசன். யூதாவிலே ஏற்பட்ட கடைசி எழுப்புதலுக்கு இவனே காரணமாயிருந்தவன். இவனுடைய தலைமையின் கீழ் அநேகர் தேவனிடத்திற்கு திரும்பினார்கள். ஆனால் இவன் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டான். இவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன்தான். ஆனால் பார்வோன் நேகோ என்பவனுக்கு எதிராக படையெடுத்த காரியத்திலே இவன் தவறு செய்துவிட்டான். இந்த எகிப்திய அரசன் யோசியாவிற்கு எதிராக போர் புரிய வராதிருந்தும் யோசியா வலியே சென்று அவனை எதிர்த்தான். நான் உனக்கு எதிராக போர் புரியவில்லை, நான் உன்னோடு போர் புரிய விரும்பவில்லை என்று நேகோ அரசன் சொன்ன பிறகும் யோசியா கேட்கவில்லை. யோசியா இளைஞனாயிருந்தபடினாலே போருக்கு சென்றான். தேவ சித்தம் அதுவே என்று தவறாக முடிவெடுத்தான். இன்றும் அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய தவறான தீர்மானங்களினாலே பின் நாட்களிலே தேவனை தூஷிக்கிறார்கள். யோசியா போரிலே அவன் கொண்டு போடப்பட்டான். யோசியா தனக்கு தேவையில்லாத யுத்தத்திலே தலையிட்டு வம்பை விலைக்கு வாங்கிக் கொண்டான். இந்த காரியத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஞானி மூலமாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அடுத்ததாக வழக்காட பதட்டமாய் போகாதே. நீதிமொழிகள் 25:9-10 நீ உன் அயலானோட மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. நீங்கள் உங்கள் அயலானை குறித்து, பக்கத்து வீட்டுக்காரரை குறித்து மற்றவர்கள் கேட்கும்படியாக எல்லார் மத்தியிலும் வைத்து குறைவாய் பேசாதிருங்கள். அப்படி பேசுவீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு இடைஞ்சலாய் வந்து சேரும். உங்களுடைய அயலானிடத்திலே தவறு இருக்குமென்றால் தனிப்பட்ட முறையிலே அவனிடத்திலே சென்று அதை சுட்டிக்காட்டி திருத்த முயற்சி செய்யுங்கள். நீதிமொழிகள் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இங்கே பொற்பழங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆரஞ்சு பழத்தை குறிக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்திலே ஆரஞ்சு பழ உற்பத்தி மிக அதிகம். இந்த ஆரஞ்சு ஒரு அழகான பழம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆரஞ்சு பழமே பொற்பழமாக இருந்தால் எவ்வளவு அழகா இருக்கும் என்று எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? வேதத்திலே சில மனிதர்களின் உரையாடலை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் சரியான சமயத்திலே சரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சில வேளைகளிலே இது தட்டி கொடுக்கும் வார்த்தையாகவும் இன்னும் சில வேளைகளிலே கடிந்து கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகளாகவும் இருக்கின்றன. என்றாலும் அந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டிய சரியான நேரத்திலே சரியான சூழ்நிலையிலே அவசியமாயிருந்தது. அதிலும் சரியான வேளையிலே சொன்ன வார்த்தையாய் அது இருக்க வேண்டியது அவசியமானதே. நாம் இதற்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் நாம் சில தவறான நேரங்களிலே அதற்கு பொருந்தாத காரியங்களை சொல்லிவிடக்கூடாது. அது நல்லதாயிருக்கலாம், ஆனாலும் அப்பொழுது அது பொருந்தாதது. அதுபோல சில சரியான வேளைகளிலே தவறான காரியத்தையும் சொல்லிவிடக்கூடாது. எனவே கர்த்தாவே, ஏற்ற வேளையில் நான் சரியான வார்த்தைகளை சொல்ல எனக்கு ஞானம் தாரும் என்று தினமும் ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். சில வேளைகளிலே நாம் நம்முடைய வாய்களை திறவாதிருக்க வேண்டியதும் அவசியம். அந்த வேளையிலே அதுவே பொருத்தமானதாயிருக்கும். நீதிமொழிகள் 25:12, கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து புத்தி சொல்கிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. அநேக பெண்கள் பொன்னினால் ஆன கடுக்கன் போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது காதில் அணிந்திருக்கிற பொன் ஆபரணம். இது மிகவும் அழகாய் இருப்பது மட்டுமல்ல, விலையேற பெற்றது. இதை போன்றே ஞானமாய் கடிந்து கொள்ளுகிறவனுக்கு செவிசாய்க்கிற காதும் இருக்கிறது. அருமையானவர்களே, மற்றவர்களை கடிந்து புத்தி சொல்வதிலேயும் ஞானம் வேண்டும். எங்கே எப்பொழுது கடிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து சொல்ல வேண்டும். இதற்கு செவி கொடுக்கிற காது இனிமையானது. நாம் சிலரை கடிந்து கொண்டால் சிலர் இவ்வாறு சொல்வார்கள், நீ அவர்களை கடிந்து உணர்த்தாதே, அப்படி கடிந்து கொண்டாயானால் அவர்களுடைய உறவை இழந்து போவாய் என்பார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவர்கள் சரியான வழியிலே செல்லுகிறவர்களாய் இருந்தார்கள் என்றால் நாம் தவறை சுட்டிக்காட்டும் பொழுது உடனே திருத்திக் கொள்வார்கள். யாருடைய வாழ்க்கையிலாவது தவறை நீங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது அவர்கள் உங்கள் உறவிலிருந்து விலகிக் கொள்ளும் ஒருவராயிருப்பார் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான நிலையிலே இல்லை என்பதுதான் பொருள். அவர்கள் தேவனோடு சரியான உறவிலே இருப்பார்கள் என்றால் தவறு சுட்டிக்காட்டப்படும் பொழுது அதை உணர்ந்து திருத்திக் கொள்வார்கள். மேலும் அவர்கள் உங்களோடு ஐக்கியமாகவும் இருப்பார்கள். அதேவேளையிலே அவர்கள் தவறான பாதையிலே செல்ல முடிவு செய்தவர்களாயிருந்தால் நீங்கள் கடிந்து உணர்த்தும் பொழுது உங்களை எதிர்ப்பார்கள், உங்களை வெறுப்பார்கள், உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள். நாம் மற்றவர்களால் கடிந்து கொள்ளப்படும் காலம் ஒன்று உண்டு. நாம் சிலரை கடிந்து கொள்ளும் காலமும் உண்டு. கடிந்து கொள்ளுதலுக்கு செவி சாய்ப்பதே நலம் என்று ஞானி கூறுகிறார். நீதிமொழிகள் 25:13 பாருங்கள், கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். இஸ்ரவேல் தேசத்திலே அறுவடை நேரத்திலே வெயில் அதிகம்தான். அப்பொழுது உறைந்த மழையின் குளிர்ச்சி அந்த மக்களுக்கு புத்துணர்ச்சியையும் இதத்தையும் கொடுக்கும். அதுபோல ஒரு பணிக்கென அனுப்பப்பட்டவன் தன்னுடைய பணியை செவ்வையாக செய்வதனால் தன்னை அனுப்பினவனை குளிர பண்ணுகிறான், அவனை மனமகிழ பண்ணுகிறான். இப்படிப்பட்டவர்களை பார்த்தே இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 25:21 நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று அழைக்கிறார். நாம் நம்மை சுற்றிலும் உண்மையுள்ள மக்கள் இருக்க விரும்புகிறோம். கணவன் உண்மையான மனைவி வேண்டும் என்று விரும்புகிறான். பெற்றோர்கள் உண்மையுள்ள பிள்ளைகளை பாராட்டுகிறார்கள். எஜமான் உண்மையுள்ள வேலைக்காரனை தேடுகிறான். கர்த்தருடைய ஊழியரும் உண்மையுள்ள சபை உறுப்பினர்களை விரும்புகிறார்கள். ஆமருமையானவர்களே, உண்மை என்பது ஒரு சிறந்த குணம். மற்றவர்களிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிற நாம் மற்றவர்களுக்கு உண்மையாயிருக்கிறோமா? சற்றை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய கணவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறோமா? நம்முடைய மனைவிக்கு நாம் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறோமா? நம்முடைய அலுவலகத்திலே பொறுப்பாயிருக்கிறவர்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறோமா? சற்றை எண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த பள்ளியிலே வேலை செய்தாலும் சரி, எந்த கல்லூரியிலே வேலை செய்தாலும் சரி, எந்த மருத்துவமனையில வேலை செய்தாலும் சரி, அல்லது தொழிற்சாலையில வேலை செய்தாலும் சரி, நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிருப்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாயிருங்கள். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து எங்களுக்கு நீர் நினைவுபடுத்தின சத்தியங்களுக்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமை ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யார் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை குறித்து நாங்கள் இன்னமும் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நினைவுபடுத்தினீரோ அதை குறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே எங்களை பலப்படுத்தும். உமக்கு பிரியமானவர்களாக, ஞானியின் ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்களாக, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.
அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். ஞானத்தில் பரநுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் நினைத்தவர் மூலம் இழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் நட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியாம்ண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
காலத்தில் என்ன செய்வா, மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும். காலத்தில் என்ன செய்வா, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய்.
அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும் படிக்கும், உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 42:11. எரேமியா 42:11.
நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. ஆவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். குறித்த முடிவை நீ அறியாயோ. முந்தியரே மியானியாவு குறித்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத்தமாய் எப்போதும் இருந்திடாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத் தமாய் எப்போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவோம். நீர் விடுவாய்.